2011 ஏப்ரல் மாத தென்றலில் ராஜ் சீலம் அவர்களுடன் நேர்காணல் உரையாடல். சி கே வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ் வடிவம், மீனாட்சி கணபதி அவர்கள் ஒலி வடிவம், சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ஆந்திர பிரதேசத்தின் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த திரு ராஜ் சீலம் இன்றைக்கு ஆர்கானிக் உணவுப் பொருட்களை பயிரிடுதல், விற்பனை செய்தல், புதிய பயிர்களை உருவாக்குதல் ஆகியவற்றில் முன்னணியில் இருக்கும் ஸ்ரேஷ்டா ஆர்கானிக் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் www.sreshta.com நிறுவனத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவர். இந்தியாவின் பாரம்பரிய பயிர்கள் மற்றும் சிறு தானியங்களை மீட்டெடுப்பதிலும் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு வருகிறார். 24 மந்த்ரா என்ற வணிக பெயரில் இவற்றை சந்தைப்படுத்துகிறார். ஸ்ரேஷ்டா இந்தியாவின் 15 மாநிலங்களில் 25,000 விவசாயிகளை மீண்டும் வேளாண்மையில் நம்பிக்கை கொள்ள வைத்துள்ளது. ஸ்ரேஷ்டாவின் வழிகாட்டலில் அவர்கள் 160,000 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் நச்சு பொருளற்ற உடலுக்கு வலு சேர்க்கும் சுவையான உணவுப் பண்டங்களை நுகர்வோருக்கு வழங்குவதில் ஸ்ரேஷ்டா பெருமை கொள்கிறது. விவசாயிகள் தற்கொலை, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் என்று இன்றைக்கு பெரிதும் விவாதிக்கப்படும் பலவற்றை பற்றி முக்கியமான கருத்துக்களை ராஜ் சீலம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதிலிருந்து, விவசாயத்தில் உங்கள் பின்புலம் என்ன? என் தந்தை ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் பகுதி நேர விவசாயி தான். நான் ஹைதராபாத்தில் படித்தேன். விடுமுறையில் கிராமத்துக்கு செல்லும் போது தினமும் வயலுக்கு செல்வோம். அப்பா அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். விவசாயத்தில் பட்டப்படிப்பு படித்தேன். பின்பு அகமதாபாத் IIM-இல் மேற்படிப்பு. நான் கற்ற விவசாயத்துறையிலேயே தொடர விரும்பினேன். முருகப்பா குடும்பத்தின் பாரி நிறுவனம் விவசாய சம்பந்தப்பட்டது. கல்லூரியில் படிக்கும் போதே அதில் வேலை கிடைத்தது. 2000 வரை வேலை செய்தேன். நல்ல நிறுவனம். ஆனால் அங்கு என் வேலை உரங்கள், பூச்சி மருந்துகள் விற்பனை செய்வது. அது அத்தனை நல்ல காரியம் இல்லை என உணர்ந்தேன். ஏன்? நான் 1988 அந்த நிறுவனத்தில் சேர்ந்தபோது பாசிப்பயிறு போன்ற 60 நாள் பயிருக்கு விவசாயிகள் பூச்சிக்கொல்லி அடிக்கும் பழக்கம் இருக்கவில்லை. நான் 2000 வேலையை விட்ட போது அதற்கு 3 முறை பூச்சி மருந்து அடிக்கும் பழக்கம் வந்துவிட்டது. எனக்கும் இந்த தவறில் பங்குண்டு என்று தோன்றியது. பூச்சிக்கொல்லிகளை கட்டுப்பாடு இல்லாமல் அதிகம் உபயோகப்படுத்தும் போக்கு இருப்பதை அறிந்தேன். விவசாயிகள் சந்தைக்கோ குளிர்பதன அறைகளுக்கோ அனுப்புமுன் உருளைக்கிழங்கு போன்றவற்றை பூச்சிக்கொல்லியில் அமிழ்த்தி எடுப்பதை கண்ணால் பார்த்திருக்கிறேன். அவற்றில் பூச்சி இருந்தால் நல்ல விலை கிடைக்காது என்பதே முக்கியமான காரணம். அவர்கள் 1 அல்லது 2 ஏக்கரில் பயிரிடும் சிறு விவசாயிகள். அவர்களை குறை கூற முடியாது. இது என்னுள் பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்றவற்றை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். குறிப்பாக 1992 முதல் 90களின் ஆரம்பத்தில் என நினைக்கிறேன் விவசாயிகள் தற்கொலை ஆரம்பமானது. ஆந்திராவில் தொடங்கி மகாராஷ்டிரம், பின்னர் வேறு மாநிலங்கள் என பரவியது. இவையே நிகழ்கின்றன என்ற ஆராய்ச்சியில் இறங்கினேன். இந்தியாவில் விவசாயம் லாபகரமான தொழில் அல்ல என்பதை உணர்ந்தேன். விவசாயிகள் தற்கொலைக்கு காரணம் என்ன? பெரும்பாலும் விவசாய வருமானம் அவர்களுக்கு செலவழித்ததை கூட திருப்பி தரவில்லை. அரசாங்கம் உட்பட எல்லோரும் விளைச்சலை அதிகரிக்க ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தான் சிறந்த வழி என சிபாரிசு செய்கின்றனர். விவசாயிகள் மிக அதிக வட்டிக்கு கடன் வாங்கி இவற்றை பயன்படுத்துகின்றனர். அதற்கு தகுந்த விளைச்சலும் வருமானமும் இல்லை. இந்தியாவோ அமெரிக்காவோ எங்கானாலும் விவசாயம் ஒரு சூதாட்டம்தான். இயற்கை சார்ந்த தொழில் மழை இல்லாவிட்டாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. இந்த தொழிலில் குறிப்பாக இந்தியாவில் பெரிய விவசாயிகள் தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். சிறு விவசாயிகளுக்கு 2, 3, 5 ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் கடின வாழ்க்கை தான். 3 அல்லது 4 ஆண்டுகளில் ஒரு விளைச்சல் பொய்த்தாலும் எல்லாம் போய்விடும். கடன் சுமை ஆண்டுக்கு ஆண்டு ஏறிக்கொண்டே போவதுதான் விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணம் என நினைக்கிறேன். 2வது விஷயம், செலவழித்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் அவர்கள் சில அடிப்படை விஷயங்களை காலப்போக்கில் மறந்துவிட்டனர். ஒவ்வொரு பயிரையும் விதைக்க ஒரு காலம், அதற்கான மண் வகை என்று உள்ளது. அனுபவம் வாய்ந்த கிராமத்து பெரியவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள், விஞ்ஞானமும் இதைத்தான் சொல்கிறது. பருத்தியை எடுத்துக்கொண்டால் கரிசல் மண்ணில் அது நன்கு வளரும். பருத்தி நல்ல வருமானம் கொடுக்கும் என்பதால் செம்மண்ணிலும் அதை பயிர் செய்ய முயல்கின்றனர். இதில் இழப்பு ஏற்படும் அபாயம் மிக மிக அதிகம். நம்மிடம் இருப்பதைத்தான் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை வேறொன்றாக திடீரென மாற்றிவிட முடியாது. அதிகம் சம்பாதிக்கும் முயற்சியில் விவசாயிகள் இதை மறந்து விடுகின்றனர். என் மனமாற்றத்திற்கு மூன்றாவது காரணம், 1999 என் தந்தைக்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்தது. குடும்பத்தை கவனிப்பதற்காக வேலையை விட்டுவிட்டேன். தந்தையின் நோய் குறித்து மேலும் தோண்டி துருவிய போது இந்தியாவில் புற்றுநோய் விபரீதமாக அதிகரித்துள்ளதை அறிந்தேன். பூச்சிக்கொல்லிகள் இதற்கு முக்கிய காரணம், சுற்றுச்சூழல் மாசுபடுதலும் காரணம். அதனால் எனக்கு வாய்ப்பும் போதிய பணமும் கிடைக்கும் போது இதற்கு ஏதாவது செய்ய தீர்மானித்தேன். சேஷ்டாவை எப்போது தொடங்கினீர்கள்? வேலையை விட்ட பின் சொந்தமாக சில தொழில்கள் தொடங்கினேன். அவற்றை விற்றபோது கொஞ்சம் பணம் கிடைத்தது. அப்போது நான் கனவு வாழ்க்கையை வாழ முடிவு செய்தேன். 2004 நானும் என் சக ஊழியர் பிரசாத் என்பவரும் சேர்ந்து சேஷ்டா கம்பெனியை தொடங்கினோம். நிறைய மார்க்கெட் ரிசர்ச் செய்தோம். அப்போது இந்தியாவில் யாருக்கும் இயற்கை விவசாயம் பற்றி தெரிந்திருக்கவில்லை. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. ஆனால் தேயிலை, காஃபி மற்றும் சில மசாலா பொருட்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்தார்கள். விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் பலன் பெற உள்ளூர் சந்தையை மேம்படுத்துவது அவசியம் என உணர்ந்தோம். பருப்பு, அரிசி, மசாலா, எண்ணெய் என நாம் தினசரி உண்ணும் உணவுகளுக்கானதை நான் உள்ளூர் சந்தை என்று குறிப்பிடுகிறேன். மேற்கத்திய சந்தை ஏற்றுமதிக்கானது. எங்கள் சந்தை ஆராய்ச்சி மார்க்கெட் ரிசர்ச் முடிவுகள் சாதகமில்லாத போதும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதில் இறங்கினோம். பொதுமக்களும் சுகாதாரத்தில் அக்கறை காட்ட தொடங்கியுள்ளனர். நாம் தொடங்குவோம் என்று சொல்லி இதில் இறங்கினேன். எங்களது முதல் திட்டம் ராஜஸ்தானின் நாவல்கர் என்னும் இடத்தில் தொடங்கியது. அங்கு இன்னும் 15,000 ஏக்கர் நிலம் எங்களுக்கு உள்ளது. விவசாயத்தை கல்லூரியில் படிக்க ஏன் விரும்பினீர்கள்? அதற்கு சந்தர்ப்ப சூழலும் பாதி காரணம். 25-30 வருடங்களுக்கு முன் எல்லோரும் மருத்துவம் பொறியியல் படிக்கவே விரும்பினர். நானும் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதினேன். 2 மதிப்பெண்கள் குறைந்ததால் இடம் கிடைக்கவில்லை. அப்பொழுது மரபியல், வேளாண் கல்வி இரண்டிலும் இடம் கிடைத்தது. சிலர் வேளாண் கல்வி படித்தால் அரசாங்க சேவையில் சிவில் சர்வீஸ் நுழைவது எளிது என கூறியதால் இத்துறையை தேர்ந்தெடுத்தேன். புன்னகிக்கிறார். பட்டப்படிப்பில் சேர்ந்தவுடன் எனக்கு விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு வந்துவிட்டது. சரி, சிரேஷ்டா பயணத்தை தொடருவோமா? அது தொடங்கிய 12 வருடங்கள் ஒரு தேடலாகவே இருக்கிறது. ஏனென்றால் இதை செய்தால் இந்த பலன் கிட்டும் என்று எங்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கவில்லை. ராஜஸ்தானின் நாவல்கர் பகுதியில் கோதுமை பயிர் செய்வார்கள். அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி எங்களை வீட்டுக்கு அழைத்து சப்பாத்தி பரிமாறினார். அத்தனை சுவை, நான் எப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சிறிது கோதுமை மணிகளை கொண்டு வந்து காண்பித்து, இது அபூர்வமான வகை, சொந்த உபயோகத்துக்கு மட்டுமே பயிரிடுகிறோம், இவை விளைய நாள் எடுக்கும், மகசூலும் சற்று குறைவு என்றார். ஆனால் அதன் சுவையோ சூப்பர். நாங்கள் அவரிடம் எங்களுக்கு இதை பயிரிட்டு தர முடியுமா என கேட்டோம். லாபம் பெற முடியுமானால் செய்வதாக கூறினார். நாங்கள் அதிக பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டதால் அந்த பகுதியில் எல்லா விவசாயிகளும் இதை பயிர் செய்து கொடுக்கின்றனர். எங்களது துவரம் பருப்பு மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியிலிருந்து வருகிறது. விதர்பாவின் தட்பவெட்பம் அந்த வகை பருப்புக்கு அதிக சுவையை கொடுக்கிறது. ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கு பின்னும் ஒரு கதை இருக்கிறது. சிலவற்றின் சுவையை சாப்பிட்டவுடனேயே உணர முடியும். சிலவற்றை ஓரிரு மாதங்கள் உபயோகித்து விட்டால் பின்னர் நாம் முன்பு சாப்பிட்ட வகைகளுக்கு திரும்புவது கடினம். இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. எங்களது சீரகம் ராஜஸ்தானின் பாலைவன பகுதியில் விளைகிறது. ஒவ்வொரு நாளும் புதியதாக ஏதாவது கற்கிறோம். இது ஒரு வசீகரமான அனுபவம். தற்சமயம் 15 மாநிலங்களில் பயிர் செய்கிறோம். வெவ்வேறு பயிர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகள். நீங்கள் இந்த விவசாய சமுதாயங்களை எவ்வாறு கண்டுபிடித்தீர்கள்? தேடுதல்தான். பல ஊர்களுக்கு சென்று பலரை சந்தித்து பேசி தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அதிக பயணம் செய்வதில்லை. இப்போது எது எங்கு பயிராகிறது என்கிற வரைபடம் தயாரித்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த பகுதி விவசாயி ஆர்கானிக் சாகுபடியில் ஆண்டு ஈடுபாடு கொண்டுள்ளார் என்பது தெரியும். இவர்கள் முக்கியமானவர்கள். நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்வதில்லை. ஏனென்றால் நமது கண்காணிப்பெல்லாம் ஓர் எல்லை வரைதான். நாங்கள் தரக்கட்டுப்பாடு வைத்திருந்தாலும் விவசாயிகளிடம் நேர்மை இருப்பது மிக அவசியம். ஒரு விவசாயி தன் நிலத்தில் உங்களுக்கு தேவையானதை பயிர் செய்ய விரும்பினால் அவர் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு ப்ராஜெக்டாக பிரித்து நடத்துகிறோம். இந்த வருடம் 15 மாநிலங்களில் 160,000 ஏக்கரில் பயிர் செய்கிறோம். கிட்டத்தட்ட 40 திட்டங்கள் நடப்பில் உள்ளன. ஒவ்வொரு திட்டமும 15-20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் நடைபெறுகிறது. நாங்கள் ஒவ்வொரு 200-250 விவசாயிக்கும் எங்களிடம் பயிற்சி பெற்ற களப்பணியாளர் ஒருவரை நியமிக்கிறோம். பெரும்பாலும் அந்தந்த பகுதி ஆட்களையே தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுக்கிறோம். அவர்களில் பலரும் விவசாய பின்னணி உள்ளவர்கள். அவர்கள் அங்கேயே தங்கியிருப்பார். உள்ளூர் மக்களை இதில் ஈடுபடுத்துவதால் இது இருவழி பாதை அல்லவா? ஆமாம், எங்கள் பங்களிப்பும் உண்டு, அவர்களும் கற்கிறார்கள். எங்களது ஊழியர் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பார். தினமும் வயல்களுக்கு செல்வார். சமீபத்தில் மொபைல் ஆப்ஸ் அறிமுகம் செய்துள்ளோம். அவர்களுக்கு செல்பேசி கொடுத்துள்ளோம். அவர்கள் செல்லும் வயல்களது GPS லொகேஷன் இஸ் மேப்ட். ஒரு ஊழியர் செல்போனுடன் வயலுக்கு சென்றால் அந்த வயலை பற்றி தகவல், அவர் செல்லும் நேரம் எல்லாம் எங்களுக்கு உடனடியாக வரும். ஃபார்ம் டேட்டா பாப்அப், உடனே அந்த வயல்காரருக்கு குறுந்தகவல் அனுப்புவோம். எங்கள் ஊழியர் பயிரில் நோய் கண்டிருந்தால் படம் எடுத்து உடனடியாக அனுப்புவார். பிரச்சனைகளை தீர்க்க பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தாலும் சில சமயம் எங்களது உதவி தேவைப்படும். எங்கள் மையக்குழு விஞ்ஞானிகள் அவர்களுக்கு உதவுவார்கள்.
ஓ, உங்களிடம் ஆராய்ச்சி மையமும் உள்ளதா?
ஆமாம், பண்ணை ஆராய்ச்சி மையம் உள்ளது. ஒரு விவசாயியிடம் போய் இயற்கை விவசாயம்தான் நல்லது என்று சொல்லிவிட முடியாது. அது அவர்களது வயிற்று பிழைப்பு. அவர்கள் 5-6 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டு அந்த வருமானத்தில் அவர்களது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். எல்லாம் சரிவர நடைபெற வேண்டும் என்ற பொறுப்பு எங்களுக்கு உண்டு. அதனால் ஆராய்ச்சி அடிப்படையில் விவசாய வழிமுறைகளை எல்லாவற்றையும் தொகுத்துள்ளோம். இயற்கை முறை விவசாயத்தில் மண் புழுக்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன. அவை மண்ணில் நுண்துளைகளை ஏற்படுத்தி அதை வளமிக்கதாக ஆக்குகிறது. அவற்றை உபயோகித்து நாங்கள் இயற்கை உரங்களை வேர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறோம். உத்தராகண்ட் விவசாயி ஒருவர் மேலே ஒரு பானையில் சிறு துளையிட்டு தண்ணீரை நிரப்பி விடுகிறார். அதன் அடியில் மற்றொரு பானையில் உரங்களுடன் மண் புழுக்களையும் போடுகிறார். மேலே உள்ள பானையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக இதில் விழுந்து மண் புழுக்களை கழுவுகின்றன. அந்த நீரை இன்னொரு பானையில் சேகரித்து செடிகளுக்கு தெளிப்பார். இதை வேர்மி வாஷ் என்கிறோம். இப்படி விவசாயிகளின் சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை நாங்கள் தொகுத்து வைக்க முயற்சிக்கிறோம். ஆர்கானிக் விவசாயத்தின் அடிப்படைகள் என்னென்ன? இயற்கை விவசாயம் இரு அடிப்படை விதிகளை சார்ந்திருக்கிறது. முதலாவது, மண் வளத்தை அதிகரிப்பது. மண் வளம் நன்றாக இருந்தால்தான் நல்ல மகசூல் கிடைக்கும். இரண்டாவது, இயற்கையில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. ஒவ்வொரு பூச்சி புழுவிற்கும் மற்றொரு பூச்சியோ ஒட்டுண்ணியோ எதிரி. ஒன்று மற்றொன்றை கட்டுக்குள் வைக்கும். எல்லாம் சரிவேகத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த சமநிலையை உண்டாக்குவதுதான் இயற்கை விவசாயத்தின் அடிப்படை. அடுத்ததாக, இடுகின்ற இயற்கை உரம் நன்கு மக்கியதாக இருக்க வேண்டும். நன்கு மக்கச் செய்வதற்கு அதை குவித்து மூடி வைக்க வேண்டும். வெப்பம் மிக அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து, சுழற்சி முறை விவசாயத்தில் தானியங்களையும் பருப்பு வகைகளையும் மாற்றி மாற்றி பயிர் செய்வோம். பருப்பு வகைகள் நிலத்தில் நைட்ரஜனை அதிகரிக்கும். தானியங்கள் நைட்ரஜனை எடுத்துக்கொள்ளும். விதைகளின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். இதில் உங்கள் நிறுவனத்தின் சித்தாந்தம் என்ன?
விதைகள் மிக முக்கியம். நாங்கள் கூடுமானவரை விவசாயிகளை அவர்கள் வட்டாரத்திலேயே சேமித்து வைக்கப்பட்ட விதைகளையே உபயோகிக்க சொல்கிறோம். சில விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அப்பகுதியில் உள்ள அனைவருக்கும் விதை உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கிறோம். இதனால் தூய்மை பாதுகாக்கப்படுகிறது. மேலும் பயிர் வகைகள் மிக முக்கியம். நமது பாரம்பரிய தானிய வகைகள் சுவை மிகுந்தவை, ஆரோக்கியமானவையும் கூட. விளைச்சல் சற்றே குறைவாக இருக்கலாம், ஆனால் அவற்றுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம். பூச்சிகளும் அதிகம் பாதிக்காது. ஆகவே பூச்சி மருந்துகள், ரசாயனங்கள் இவற்றின் பயன்பாடும் குறைகிறது. எங்களது ரைஸ் ஃபார் லைஃப் திட்டத்தின் கீழ் தன்னார்வ நிறுவனங்களுடன் இணைந்து கப்பக்கார், முட்டக்கார் போன்ற தமிழ்நாட்டின் பல பழைய நெல் வகைகளை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டோம். இவ்வகைகளை
மக்கள் மறந்தே போய்விட்டனர். 2-3 வருடங்கள் இவை கடைகளில் கிடைப்பதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுத்தோம். விற்பனையாகுமானால் விவசாயிகள் அவற்றை பயிரிடுவார்கள். தரக்கட்டுப்பாடு பற்றி கூறுங்கள். இதை 2 பகுதியாக செய்கிறோம். முதலாவது இயற்கையாக பயிர் செய்வதில் நேர்மை குன்றாமை. 2வது உணவு பாதுகாப்பு. மக்கள் எங்களது 24 மந்த்ரா பொருட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சரியானதைத்தான் செய்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றே அர்த்தம். முதல் கட்டம் சரியான இடம், சரியான விவசாயி, இவற்றை தேர்ந்தெடுப்பது. பின்னர் 5 கட்ட சோதனை உண்டு. எங்களது களப்பணியாளர் தனக்கு கீழுள்ள 200 விவசாயிகளையும் கண்காணிப்பார். ஒவ்வொரு வயலுக்கும் மாதத்தில் ஓரிரு முறை செல்வார். ஓ, எவ்வளவு தூரம் இருந்தாலுமா? ஆமாம், 200 விவசாயிகளும் 15-20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருப்பார்கள். தினமும் காலை 2-சக்கர வாகனத்தில் வயல்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதோடு ஏதாவது பிரச்சனை உள்ளதா என பார்வையிடுவார்கள். 3வது உள் தணிக்கை. நான் உங்களிடம் விவசாயியாக பணியாற்றுகிறேன் என வைத்துக் கொள்வோம். நான் உங்களது நண்பன் ஆகிவிட்டால் நான் செய்யும் தவறுகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகலாம். அதனால் கர்நாடகத்தில் வேலை செய்யும் ஊழியர் தமிழ்நாட்டிற்கு சென்று ஆய்வு செய்வார். தற்சமயம் 25,000 விவசாயிகள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வருடத்தில் 2 முறை தணிக்கை செய்யப்படுவர். பிறகு சான்றிதழ் வழங்குவார்கள். கடைசியாக விவசாயிகளிடமிருந்து பொருட்களை வாங்கும் முன் அவர்களிடமிருந்து மாதிரி பொருட்களை சேகரித்து பரிசோதனை செய்வோம். அவற்றில் பூச்சிக்கொல்லிகள் இருக்கின்றனவோ என பரிசோதிப்போம். இந்தியாவில் 182 வகை ரசாயனங்களுக்கு பரிசோதிப்போம். ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி என்றால் 350 ரசாயனங்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. லாபமும் விரிவாக்கமும் அடுத்த கட்டம். அதற்கான நீங்கள் உற்பத்தி பின்புலத்தை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், எங்களுக்கு விற்பவர்கள் சிறு விவசாயிகள் என்பதால் அவர்கள் அறுவடை செய்ததுமே நாங்கள் அதை வாங்க வேண்டும். அவர்களுக்கு சேமிப்பு வசதிகள் கிடையாது. ஏதாவது தவறு ஏற்பட்டு அவர்களிடம் சரக்கு இல்லை என்றால் எங்களிடம் 1-2 மாதங்களுக்கு விற்பனைக்கு பொருள்கள் இருக்காது. ஆனால் நாங்கள் பயனர்களுக்கு எவ்வித சமரசமும் இல்லாமல் பொருட்களை வழங்க விரும்புகிறோம். பொருள் தட்டுப்பாடு வரக்கூடும், பரவாயில்லை, அதற்காக சமரசம் செய்வதில்லை. தற்சமயம் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு நாடுகள் என 15-16 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். உங்கள் முயற்சிகளின் பலன் என்பதாக எதை பார்க்கிறீர்கள்? முதலாவதாக விவசாயிகளுக்கு எப்படி சிறந்த வழிகளை கையாண்டு உற்பத்தியை பெருக்குவது, பூச்சிகளையும் நோய்களையும் எவ்வாறு குறைப்பது என்று ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்தவற்றை சொல்லிக் கொடுக்கிறோம். 2வதாக எங்களது விஞ்ஞானிகள் புது புது பயிர் வகைகளை உற்பத்தி செய்கின்றனர். அவற்றில் விளையும் யாவும் முழுமையானதாகவும் சத்தானதாக இருக்க வேண்டும். எந்த ரசாயனமும் இருக்கக்கூடாது. 3வதாக அது சுவை மிகுந்ததாக இருக்க வேண்டும். இவை 3ம் ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள். வேறு குறிப்பிடத்தக்க முயற்சிகள் என்னென்ன? எல்லோரும் மறந்துவிட்ட சிறுதானிய வகைகளை பிரபலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். தமிழ்நாட்டில் சாமை, குதிரைவாளி மற்றும் பல சிறுதானியங்கள் பயிர் செய்வார்கள். இவற்றை பயிர் செய்யும் பரப்பளவு மிகவும் சுருங்கிவிட்டது. நாங்கள் தென் தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவில் இவற்றை பயிரிட முயற்சி செய்து வருகிறோம். அதிக விலை கொடுத்து ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இந்த சிறு தானியங்களில் புரதம், மினரல்கள், விட்டமின் ஆகியவை அதிகம் இருப்பதால் அரிசியை விட சத்து மிகுந்தவை. அரிசியில் வெறும் மாவு பொருள்தான் உள்ளது. நம் முன்னோர்கள் இவற்றை உண்டதால் நவீன மருத்துவ வசதிகள் இல்லாத போதும் நெடுநாள் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். இச்சிறு தானியங்களை சத்துக்களை வீணாகாமல் புழுக்கும் பால் பாயிலிங் வழிமுறைகளை கண்டுபிடித்துள்ளோம். புழுக்கினால் சத்து அதிகரிப்பதோடு எளிதில் சீரணம் ஆகின்றது, எளிதில் வெந்து விடுகின்றது. சாதாரணமாக சிறு தானியங்கள் வேக அதிக நேரமாகும். இதை கண்டுபிடிக்க 1.5 ஆண்டுகள் ஆயின. உங்கள் பொருட்கள் 100% ரசாயன உரமற்றவையா? ஆமாம், 100% உரமோ பூச்சி மருந்தோ அற்றவை. உரங்கள் ஸ்டெராய்டுகள் போன்றவை. அவை மண்ணின் நுண் உயிர்களை கொன்றுவிடும். தொடர்ந்து உபயோகித்தால் ஈயம், கேட்மியம், மெர்குரி போன்ற உலோகங்கள் மண்ணில் கலந்து விஷத்தன்மை அதிகரிக்கும். அவை நமது உணவுத் தொடரில் கலந்துவிடும். இந்த அரிசியில் ஆர்சனிக் அதிகமாக உள்ளது. அதனால் மண் வளத்தை இயற்கை உரங்கள் கொண்டு மெதுவாக செறிவூட்ட வேண்டும். வருங்காலத்திற்கான உங்கள் திட்டங்கள் என்ன? விவசாயிகளிடம் நாங்கள் ஏற்படுத்தும் தாக்கம். இன்று எங்களது விவசாயிகளின் வருமானம் 20 முதல் 30% அதிகரித்துள்ளது. உரம் பூச்சிக்கொல்லி செலவில்லை என்பதால் பொருளாதார நெருக்கடி குறைந்துள்ளது. விவசாயிகளின் கட்டமைப்பு விரிவாக்கும் திட்டம் உள்ளது. மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம். விவசாய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் மருத்துவ செலவுக்கு அவர்களிடம் பணம் இருக்காது. அதற்காக இருக்கும் ஒரே சொத்தான நிலத்தை விற்று விடுவார்கள். உடல்நலம் தேறி வந்தாலும் நிலம் இருக்காது. அப்போது தினக்கூலியாக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. எங்களது பொருளாதார வசதி அதிகரிக்கும் போது இதை பெரிய அளவில் செய்யும் திட்டம் உள்ளது. அடுத்து பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள். அவர்கள் பொருள் ஈட்டினால் வாழ்க்கை மேம்படும். இது எங்களது வருங்கால குறிக்கோள். அதிக விவசாயிகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதும் அதிக குடும்பங்களுக்கு இயற்கை உணவை அறிமுகப்படுத்துவதும் இப்போது எங்களுக்கு முக்கியமாக உள்ளது. தற்சமயம் 25,000 விவசாயிகள் எங்களுக்கு நேரடியாக பயிர் செய்கின்றனர். 300,000 முதல் 400,000 வாடிக்கையாளர்கள் உள்ளனர். விவசாயிகளின் எண்ணிக்கையை 10 லட்சமாக அதிகரிப்பதும் 10 லிருந்து 20 மில்லியன் மக்களுக்கு இந்த தூய உணவை எடுத்துச் செல்வதும் வருங்கால திட்டங்கள். இதை செய்தால் வரும் லாபத்தை மறுபடியும் தொழிலில் முதலீடு செய்தால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நம்புகிறோம். சிக்கிம் மாநிலத்தில் 100% இயற்கை விவசாயம் நடைபெறுகிறது என்றீர்கள். அதில் உங்கள் பங்கு என்ன? அதன் முதல்வர் திரு ஷாம்ப்ளிங் ஒரு தீர்க்கதரிசி என சொல்ல வேண்டும். 14 வருடங்களுக்கு முன்னரே முழு மாநிலத்தையும் இயற்கை விவசாயத்தின் கீழ் கொண்டு வர முடிவு செய்தார். நாங்கள் அதற்கு உதவினோம். எங்களது வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தோம். 20-25% நிலத்தை இயற்கை விவசாயத்தில் கொண்டு வர உதவினோம். இதில் எங்களுக்கு மிகவும் பெருமை. நாடே இதற்கு பெருமைப்பட வேண்டும். சிக்கிம் ஒரு சிறிய மாநிலம். 14 வருடங்கள் அயராது முயன்று இதை சாதித்திருக்கிறார்கள். பிரதமர் திரு மோடி அங்கு இருந்தார். நானும் சென்றிருந்தேன். அந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து பொருட்களின் மதிப்பையும் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். ஆர்கானிக் உணவு பற்றி தெரிந்த படித்த மக்கள் தாங்களும் ஒரு நாள் விவசாயம் செய்ய வேண்டும் என கனவு காண்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பலர் என்னை அணுகியுள்ளனர். நான் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் இதுதான். முதலாவது, விவசாயம் ஒரு முழுநேர தொழில். இரண்டாவது, இத்தொழிலில் சில வரையறைகள் உண்டு. கோடீஸ்வர விவசாயியை அரிதாகவே காண முடியும். முழு ஈடுபாட்டோடு புத்திசாலித்தனமாக வேலை செய்தால் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். ஆனால் பெரும் பணக்காரர் ஆக முடியாது. அதிக சம்பளம் கிடைக்கும் கணினித்துறை வேலைக்கு இது கண்டிப்பாக மாற்றல்ல. ஆனால் இயற்கையுடன் ஒன்றி உழைப்பதால் மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். வாழ்வின் ஒரு கட்டத்தில் எல்லோரும் இவற்றையே விரும்புகின்றனர். இதை முழுநேர தொழிலாக கிராமத்திலேயே இருந்து செய்தால் வெற்றி பெற வாய்ப்புண்டு. இல்லாவிட்டால் வருடந்தோறும் நஷ்டம்தான், குடிக்கொண்டே போகும். குறைந்த சமயத்தில் அதிக விளைச்சல் காண நினைத்தால் நீங்கள் பூமியை அதிகம் சுரண்டுவீர்கள். அதனால் பொறுமை மிக அவசியம். நிலத்திலிருந்து எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்களோ அதற்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ நீங்கள் அதற்கு திருப்பி தர வேண்டும். அப்போதுதான் நிலைத்து நிற்க முடியும். மண்ணுக்கு உயிருண்டு. நாம் மண் ஏதோ நாம் நடப்பதற்கு மட்டுமே என நினைக்கிறோம். ஆனால் மண்ணுக்கு உயிருண்டு. ஒருபடி மண்ணில் பல கோடி நுண்ணுயிர்கள் உள்ளன. இவை ஊட்டச்சத்தை ஈர்த்து பயிர்களுக்கு வழங்குகின்றன. ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி ஆகியவற்றால் நாம் அவற்றை கொன்று விடுகிறோம். உயிருள்ளதாக இருக்க வேண்டிய மண்ணை ஜடப்பொருளாக்கி விடுகிறோம். இந்த உண்மையை உள் உணர்வில் அறிந்த விவசாயிகளிடம் கொண்டு செல்வது அவசியம். ஏனென்றால் இது ஒரு கலாச்சாரம். ராஜ் சீலம் பொறி என்ற பூச்சிக்கொல்லி. மகாராஷ்டிராவில் வயல்களில் எப்போதும் பூச்சி தொந்தரவு அதிகம். இயற்கை விவசாயமானதால் அவர்களால் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் வயலில் பொறியை இறைத்துவிட்டு சிறு சிறு மரக்கட்டைகளையும் ஆங்காங்கே போட்டு வைத்தனர். உயரத்தில் பறக்கும் பறவைகள் வெண்ணிற பொறியினால் ஈர்க்கப்பட்டு அதை தின்ன வரும். அப்போது அங்கிருக்கும் பூச்சிகளையும் கொத்தி தின்றுவிடும். மரக்கட்டை பறவைகள் நிற்க வசதியாக இருக்கும். ராட் சீலம் இழக்கப்படும் மரபு பயிர்கள். 100 வருடங்களுக்கு முன் இந்தியாவில் 100,000-க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. இப்போது சில நூறு வகை நெற்பயிர்களே பயிரிடப்படுகின்றன. அவையும் 5 அல்லது 6 இனத்தை சேர்ந்தவையே. அதாவது 1/100 சுருங்கிவிட்டது. வருங்காலத்திற்கு அந்த மதிப்பு வாய்ந்த மரபு வளம் கிடைக்காமல் போய்கொண்டிருக்கிறது. 2வதாக இதில் பெரிய ஆபத்தும் உள்ளது. ஏதேனும் நோய் கண்டு இருக்கின்ற வயல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடலாம். அப்பொழுது உணவு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ராஜ் சீலம். வெள்ளை விஷம். கடந்த 20 வருடங்களில் மிக வெள்ளையான அரிசி, வெள்ளையான மாவு இவைதான் நல்லவை என நம்ப தொடங்கி விட்டனர். உண்மையில் வெள்ளை நிறப் பொருட்கள் கெடுதலானவை. இயற்கையில் தானியங்கள் பழுப்பு நிறமாகவே இருக்கும். அரிசி, கோதுமை மாவு போன்ற இயற்கையில் போன்றவை இயற்கையில் பழுப்பாக இருக்கும். கடையில் பருப்பு வகைகள் பளபளப்பாக இருக்கின்றன. இயற்கையில் பருப்புகள் பளபளப்பாக அழகாக இருக்காது. தீட்டப்படாத தானியங்களை ஹோல் கிரெயின் உண்ண வேண்டும். இங்கு பல ஆராய்ச்சிகள் நெய் நல்லது என்கின்றன. முட்டையும் நல்ல உணவு. ஏதாவது வியாதி இல்லாவிட்டால் இவற்றை ரசித்து உண்பதில் ஒரு தீங்கும் இல்லை. எல்லாம் மிதமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்தந்த பருவத்தில் கிடைக்கும் பழங்கள், தானியங்கள் இவற்றை உண்டாலே எல்லா சத்துகளும் சரிவிகிதத்தில் கிடைத்துவிடும். யாரும் விஷத்தை உண்ண விரும்ப மாட்டார்கள். பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே விஷம்தான். அவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ராஜ் லீலா. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.